நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர் பெருவிழா 2013 முன்னிட்டு கோயம்புத்தூர் பட்டு வளர்ச்சி துறை வெளியிட்டுள்ள மல்பெரி பட்டுப்புழு பயிர் பாதுகாப்பு முறைகள் பற்றிய சில முக்கிய குறிப்புகள்.
முதலில் பட்டுப்புழுவை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றிற்கான தடுப்பு முறைகள். ஃபெப்ரின் நோய்க்கான அறிகுறிகள்: நோயுற்ற புழுக்கள் பசியின்மையுடன் வளர்ச்சி குன்றி மிருதுவாகவும் சிறிதும் பெரிதுமாக காணப்படும். புழுக்கள் வெளிரி கண்ணாடி போல் தோன்றும். தாமதமாக தோல் உறுப்பிற்கு செல்லும். இறந்த புழுக்கள் ரப்பர் போல் மாறிவிடும். பிறகு கருப்பு நிறமாக மாறும். மிளகு போன்ற புள்ளிகள் உடல் மீது காணப்படும்.
தாக்குதல் பருவம்: நோயுற்ற தாய்ப்பூச்சியிலிருந்து முட்டை வழியாக நொசிமா பாம்பிசிஸ் என்ற நுண்ணுயிரியின் மூலம் பரவுகிறது. புழு வளர்ப்பிலும் இரண்டாம் நிலை தொற்று மூலமாகவும் இந்நோய் பரவுகிறது.
இதற்கான தடுப்பு முறைகள்: புழு வளர்ப்பில் சுகாதாரமான முறைகளை கையாள வேண்டும். ஃபெப்ரின் நோய் இல்லாத முட்டைகளை பெற வேண்டும். புழு வளர்ப்பில் உள்ள புழுக்கள் தாய்ப்பூச்சிகளை விஞ்ஞான சோதனை முறைகளை செய்து நோய் இல்லாத முட்டைகளை பெற வேண்டும்.
அரசு வித்தகங்களில் விஞ்ஞான முறைப்படி சோதனை செய்த பின்னர் நோயற்ற பட்டு முட்டை தொகுதிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது.
அடுத்ததாக ஃபிளாச்சரி என்கிற அழுகல் நோய். இந்த நோய் பாக்டீரியாவினால் ஏற்படுகின்றது. அழுகல் நோயுற்ற புழுக்கள் வளர்ச்சி குன்றியும் மிருதுவாகவும் காணப்படும். நோயுற்ற புழுக்கள் இறந்த பிறகு வெவ்வேறு நிறங்களில் மாறுவதுடன் அழுகி துர்நாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றது.
பட்டு முட்டையின் மேற்பரப்பில் பாக்டீரியா கிருமிகள் தொற்றிக்கொள்வதாலும் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தில் திடீர் மாறுதலாலும் சுகாதார முறைகளை கடைபிடிக்காததாலும் இந்நோய் பரவுகிறது.
இதற்கான தடுப்பு முறைகள்: மழை மற்றும் குளிர்காலங்களில் புழு படுக்கையில் கழிவுகள் அதிகம் சேர்வதை தவிர்த்து அறையில் காற்றோட்டமும் இடவசதியும் கொடுக்க வேண்டும். பட்டுப்புழுவின் பருவத்திற்கு ஏற்ப வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை பராமரிக்க வேண்டும்.
சத்துள்ள மல்பரி இலைகளை பட்டுப்புழுவிற்கு உணவாக அளிக்க வேண்டும். முட்டை பொறிப்பதற்கு முன்னர் உபகரணங்களையும் புழு வளர்ப்பு மனையையும் பரிந்துரைப்படி மருந்தடித்தல் வேண்டும். புழுக்கள் தோலுரிப்புக்கு செல்லும் முன்னர் நீர்த்த சுண்ணாம்பு தூளையும் தோலுரிப்புக்கு பின்னர் படுக்கை கிருமி நாசினியையும் தூவ வேண்டும்.
அடுத்தது கிராசரி எனப்படும் பால் புழு நோய். வைரஸ் கிருமியினால் இந்த நோய் உண்டாகின்றது. நோயுற்ற புழுக்களின் உடல் மூங்கில் கணுக்கள் போல் தடித்து காணப்படும். புழுக்களின் உடலில் மேல் தோல் பிடிப்பிழந்து உடைந்து பால் போன்ற திரவம் வெளிப்படும்.
வெயில் காலங்களில் இவ்வைரஸ் கிருமிகளின் தாக்குதல் காணப்படும். இந்நோய்க்கான அறிகுறிகள் 4 மற்றும் 5 பருவங்களில் தெரிய வரும்.
இந்த நோய்க்கான தடுப்பு முறை: புழு வளர்ப்பு மனை மற்றும் உபகரணங்களை நீர்த்த சுண்ணாம்பு கரைசலை பயன்படுத்தி மருந்தடிப்பு செய்ய வேண்டும். புழு வளர்ப்பு மனையை சுற்றி தாழ்வாரம் அமைக்க வேண்டும்.
நோயுற்ற புழுக்களை சேகரித்து சுண்ணாம்பு தூள் பாத்திரத்தில் இட்டு மறுநாள் அதனை ஆழமான குழியில் புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும்.
அடுத்ததாக மஸ்கார்டைன் எனப்படும் சுண்ணாம்பு கட்டி நோய். பூஞ்சைகளினால் இந்த நோய் பரவுகின்றது. புழுவின் மேற்பரப்பில் எண்ணெய்க்கரை போன்ற கரும்புள்ளிகள் தோன்றும். இறந்த புழுக்கள் கெட்டியடைந்து வெள்ளையாக இருந்தால் வெள்ளை சுண்ணாம்பு கட்டி நோயாகவும் பச்சை நிறமாக இருந்தால் பச்சை சுண்ணாம்பு கட்டி நோயாகவும் மாறுகின்றது.
பட்டுப்புழுவில் 4 மற்றும் 5 பருவங்களில் நோயின் அறிகுறிகள் தெளிவாக காணப்படுகிறது. மழை மற்றும் குளிர்காலங்களில் இந்நோய் பரவலாக காணப்படும்.
இதனை தடுக்க படுக்கை கிருமி நாசினியை சதுர அடிக்கு 3-5 கிராம் அளவிற்கு புழுக்களின் மீது சரியான அளவில் தூவ வேண்டும். ஒவ்வொரு தோல் உறுப்பின் போதும் நீர்த்த சுண்ணாம்பு தூளை தூவி படுக்கையில் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நல்ல காற்றோட்டம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும்.
நோயுற்ற இறந்த புழுக்கள் கிருமிகள் நிறைந்த புழு வளர்ப்பிடம் மனை உபகரணங்கள் மற்றும் பிற பயிர்களை தாக்கும் பூச்சிகளின் மூலம் இந்நோய் பரவ காரணமாகிறது.
அடுத்ததாக ஆஸ்பர்ஜில்லோசிஸ் என்கிற பூஞ்சைகளினால் தோன்றுகின்ற நோய் இளம் புழுக்களில் அதிகமாக காணப்படுகின்றது. நோயுற்ற புழுக்கள் பளபளப்பாக மாறி இறக்கின்றது. நோய் தொற்றிய இடமும் அதை சுற்றியுள்ள பாகமும் கெட்டியாகின்றது.
இளம் புழுக்களை இந்நோய் பெரிதும் தாக்குகிறது.
இதனை தடுக்க படுக்கை கிருமி நாசினியை 1 சதுர அடிக்கு 3-5 கிராம் என்ற அளவில் புழுக்களின் மீது தூவ வேண்டும். ஒவ்வொரு தோல் உறுப்பின் போதும் நீர்த்த சுண்ணாம்பு தூளை தூவி படுக்கையில் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நல்ல காற்றோட்டம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும்.
சுகாதார முறையில் புழு வளர்ப்பை மேற்கொள்ள வேண்டும். இளம் புழு வளர்ப்பின் பொழுது படுக்கையில் அளவாக இலை அளித்து தேவைக்கு அதிகமாக உயராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
இனி மல்பெரியை தாக்கும் நோய்கள், பூச்சிகள் மற்றும் அவற்றிற்கான தடுப்பு முறைகள் குறித்து காண்போம். இலைப்புள்ளி நோய். இதற்கான அறிகுறிகள் சிறிய பழுப்பு நிறப்புள்ளிகள் ஒழுங்கற்ற வடிவில் இலைகளை துளைத்திருக்கும்.
ஜூன் முதல் நவம்பர் வரை தாக்குதல் பருவமாகும். இதற்கான தடுப்பு முறை 0.2% பெவிஸ்டின் தெளிக்கலாம். மருந்தடித்து 7 நாட்கள் கழித்து இலையை பறிக்க வேண்டும்.
அடுத்ததாக இலை துருநோய். பழுப்பு நிறத்தில் இலையின் மேல் ஒட்டுகள் போல் காய்ந்து காணப்படும். இந்நோய் ஆகஸ்ட் முதல் பிப்ரவரி வரை தாக்கும். இதற்கு 0.2% கவாச் தெளிக்க வேண்டும். மருந்தடித்து 4 நாட்கள் கழித்து இலைகளை பறிக்கலாம்.
வேரழுகல் நோய்க்கான அறிகுறிகள். திடீரென்று இலைகள் உதிர்ந்து வேரழுகும். எல்லா காலங்களிலும் இந்த நோய் ஏற்படும். இதற்கான தடுப்பு முறைகள். 5-10 கிராம் DM-45 வேர்பாகத்தை சுற்றி தெளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றவும்.
வேர் முடிச்சு நோய்க்கான அறிகுறிகள். செடிகள் வளர்ச்சி குன்றி தோன்றும். வேர் பகுதியில் அதிக முடிச்சுகள் பின்னி கொள்ளும். இந்த நோய் எல்லா காலங்களிலும் தோன்றும். இதற்கு 1 ஏக்கருக்கு 400 கிலோ வேப்பம் புண்ணாக்கு 4 சம தவணைகளில் 1 ஆண்டுக்கு இட வேண்டும். அதிக தொழு உரம் பயன்படுத்த வேண்டும்.
துக்ரா நோய்க்கான அறிகுறிகள். மேல் கணுக்களில் ஒழுங்கற்ற வளர்ச்சி, சுருங்கிய கரும்பச்சை இலைகள் காணப்படும். எல்லா காலங்களிலும் இந்த தாக்குதல் தென்படும். இதற்கான தடுப்பு முறை. பாதிக்கப்பட்ட பகுதிகளை அழிக்க வேண்டும். 0.2% DDVP-உடன் 0.5% சோப்பு கரைசலை கலந்து தெளிக்கலாம். மருந்தடித்து 17 நாட்கள் கழித்து இலை பறிப்பு செய்ய வேண்டும்.
இலை சுருட்டு புழுக்களின் தாக்குதல் தென்பட்டால் இலைகள் சுருண்டு செடி வளர்ச்சி குன்றி காணப்படும். இவற்றின் தாக்குதல் ஜூலை முதல் பிப்ரவரி வரை மற்றும் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை காணப்படும். இதற்கு 0.76% DDVP மருந்துடன் 0.5% சோப்பு கரைசல் சேர்த்து தெளிக்க வேண்டும். மருந்தடித்து 7 நாட்கள் கழித்து இலைகளை பறிக்கலாம்.
இலை பேன் சாற்றை உறிஞ்சுவதால் இலைகளில் நீர் மற்றும் இதர சத்துக்கள் குறைவதாலும் இலை பழுப்பாகி காய்ந்து விடுகின்றன. வருடம் முழுவதும் இப்பூச்சிகளின் தாக்குதல் காணப்படும். 3% வேப்ப எண்ணெய் மற்றும் 0.5% காதி சோப் கரைசல் தெளிக்கலாம். மருந்தடித்து 10 நாட்கள் கழித்து இலை பறிக்க வேண்டும்.
வெள்ளை ஈக்கள் இலைகளில் சாற்றை உறிஞ்சுவதால் இலையின் சத்து குறைந்து இலை மகசூல் குறைகின்றது. இந்த வெள்ளை ஈக்களின் தாக்குதல் டிசம்பர் மாதம் முதல் மார்ச் வரை தென்படும். இதனை கட்டுப்படுத்த 0.05% ரோகார் மற்றும் 3% வேப்பெண்ணெய் கலந்து தெளிக்க வேண்டும். மருந்தடித்து 20-25 நாட்கள் கழித்து இலைகளை பறிக்கலாம்.